மாவீர மகுடம். கடற்கரம்புலி மேஜர் கோவில்
வணங்குகிறோம்.
அவன் மிகவும் மிருதுவானவன். எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக அவன் நட்பு கொள்ளும் முறை அபூர்வமானது. அடுத்தவர்களை அனுசரித்து அன்பு காட்டி அவன் பழகும் பண்பு அற்புதமானது. தான் நிற்கும் இடம் எல்லாவற்றையுமே கும்மாளம் சிரிப்பும் குதூகலத்தாலும் நிறைத்துவிடும் அவனுடைய குணாம்சம் சிறப்பானது. இலட்சிய உறுதியாலும் விடாமுயற்சியாலும் செயல் திறனாலும் வளர்ந்தவன் அவன். வேவு வேலைகள் கொடுக்கப்பட போது ஒப்படைக்கப்பட்ட பணியை முழுமையாகவும் திறமையாகவும் செய்து முடிக்கும் வரை செய்து முடிக்க வேண்டும் என்ற உணர்வின் உந்துதலோடு திரும்ப திரும்ப போய் முயற்சி எடுக்கும் தன்மை அவனுடையது. எப்போதும் சண்டைகளை பற்றிய பேச்சு, தாக்குதல்களை பற்றிய எண்ணம், போர்த்திட்டங்களை பற்றிய சிந்தனை. கதைப்பதற்கு பகலென்றும் இரவென்றும் நேரம் கிடையாது. அந்த கதைகளிலெல்லாம் போரன்றி வேறு எதுவும் கிடையாது. அங்கு ஒரு நல்ல ராக்கெட் இருக்கு, இந்த இடத்துல அவன் வளமையாக வந்து போகிறான், அந்த பக்கம் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு என்று அந்த புலி வீரன் பேசிக்கொண்டிருந்தானே அல்லாமல் தனது குடும்பத்தின் கஷ்ட நிலையை பற்றி, வானமே கூறியானவர்களின் வாழ்வை பற்றி அவன் ஒருபோதும் வாய் திறந்ததில்லை. ஆம், அது மலையகத்தைச் சேர்ந்த ஒரு தமிழ் குடும்பம். கேகாலையில் உள்ள மாவனெல்லதான் சுப்பிரமணியம் ஐயாவுடைய குடும்பத்தின் பூர்வீக குடிநிலம். ஒரு அக்காவுக்கும் மூன்று தம்பிகளுக்கும் இடைப்பட்டவனாக 1973 June 6 பிறந்தவனுக்கு செல்வலிங்கம் என பெயரிட்டு கண்ணன் என்று செல்லமாக அழைத்தார்கள். அந்த குடும்பத்தின் நிறைவான பொருளாதார வாழ்வை மட்டுமல்ல அவர்களை மகிழ்ச்சியும் நிம்மதியையும் சேர்த்து சிங்கள பேரினவாதம் சிதைத்தது. இலங்கை தீவியை இரத்தக்களமாக்கிய அந்த நாட்கள் தமிழர்கள் மீது கோரமான இன வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்ட போது விரட்டி அடிக்கப்பட்ட குடும்பங்களுள் அதுவும் ஒன்று. அல்லல் பட்டு வந்த பல்லாயிரக்கணக்கான தமிழர்களோடு அந்த குடும்பத்தையும் தாங்கிக் கொண்டது தமிழீழம். மன்னாரில் பல்லவராயன்கட்ட கிராமத்தில் அவர்கள் குடியேறும் போது கோபிக்கு பத்தியாகவே தான். சிங்களவர்களோடு தமிழர்கள் ஒட்டு காலத்திலும் சேர்ந்து வாழ முடியாது என்பது ஒரு ஆழமான உண்மையாக அந்த பிஞ்சு உள்ளத்து நெஞ்சில் அப்போதே பதிந்தது. நன்றாக படிக்க வேண்டுமென்று, நல்ல அறிவாளியாக வளர வேண்டுமென்றும் அந்த சிறுவனுக்கு நிறைய ஆசை. அதில் ஊக்கமும் ஆக்கமும் கொண்ட பள்ளிக்கூட மாணவனாக அவன் 9 வரை பாடசாலைக்கு போனான். படம் பார்க்கவென்று அம்மா கொடுக்கும் பணத்தை வாங்கி சென்று படிப்பதற்கு புத்தகங்கள் வாங்கி வந்து சேர்க்கும் அளவுக்கு இருந்தது அவனது கற்கும் ஆர்வம். ஆனால் உக்கி உதிரும் குறையும் சொரிந்து செறியும் தென்னையுமாக அந்த கொட்டில் வீட்டின் ஏழ்மை நிலை அவனது ஆர்வத்துக்கு முயற்சிக்கும் ஒத்துழைக்க முடியாத நிலை. இந்த வேதனை அவனது மனதை பாரமாக அழுத்தும் வழிகளிலெல்லாம் தாங்கள் அவலமாக கூடி வந்த அந்த நாள் அவனது நினைவில் உரைக்கும். விரிவாக்கம் கொண்டு வந்த விடுதலை போராட்டத்தில் தானும் ஒரு தமிழ் குடிமகன் என்ற வகையில் தனக்குரிய பங்கை உணர்ந்து கொள்ள அவன் தவறவில்லை. படித்து முன்னேற வேண்டுமென ஆர்வத்தோடு வாங்கிய பாட புத்தகத்துக்குள் ஒழித்து வாங்கி வந்த போராட்ட நூல்களை மறைத்து படிக்க அவன் துவங்கினான். அந்த சிறுவன் வளர வளர அவனுள் அரம்பியிருந்த விடுதலை உணர்வும் விசுவம் எடுத்து வந்தது. அது ஒரு கட்டாய கடமையாகவும் அவனுள் பரவியது. கடற்பலிகள் அணி அந்த வீரனை தனதாக்கிக் கொண்டது. 1993 ஆரம்பத்தில் தான் எதிரியானவன் சிறந்த சண்டைப்பாடுகளோடும் நவீன ஆயுதங்களோடும் கடலில் வருகிறான். எம்மிடம் இருப்பது குலையாத ஆண் உறுதி, எமது உயிரும் தான். இவற்றைக் கொண்டு நாங்கள் அவனை சந்தித்தேயாக வேண்டும் என்ற கருத்தை சுமந்து வாழ்ந்த அந்த வேங்கையின் கரும்பொலி கெனவு நனவாக சந்தர்ப்பமும் கிடைத்தது. கிளாலி கடலில் எதிரியை தேடி அலைந்து வெடிமருந்து படகொன்றுக்கு கோபி சொந்தக்காரனாயிருந்தான். இன்னொன்றுக்கு கணேஷ். பரதனும் மதனும் உடைத்த பின்னாகது வன்துறையில் மிஞ்சி கிடந்த விசைப்படகுகள் புலிகளின் கைக்கு மாறும் வரை அவைதான் அவர்களின் குறி. இலக்கை தேடியவர்கள் போனார்கள், ஆனால் இலக்குகள் அவர்களை விட்டு தப்பி ஓடிக்கொண்டிருந்தன. கடல் அலை போல் காலமும் கரைய வந்து சேர்ந்தன ஒபரேஷன் தவளையின் நாட்கள். கோவியின் கடைசி 48 அவை. ஜால் கடல் நீரேரியின் உரத்தோடு கௌதாரி முனைக்கும் பள்ளிக்குழாவுக்கும் மேற்கே இந்துமா சமுத்திரத்தின் ஆர்ப்பரிக்கும் அலைகளை உணர்த்து அவனது படகு விரையும். அவனை காணும் எதிரியின் பீரங்கி படகுகள் மண்டதீவு பக்கமாக எட்டத்துக்கு விலகும். உங்களை நம்பியே தர இலங்கள் போராளிகள் போராடுகிறார்கள். சமர் முடிந்து அவர்கள் முற்றாக வெளியேறும் வரை நேவி இறங்காமல் பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு உங்களிடம் உள்ளது. சண்டைக்கு முன்னர் தலைவர் சொன்னதை ஒவ்வொரு கணமும் அவன் நினைவுபடுத்திக் கொண்டான். நடுக்கடலில் இயந்திரம் பிசகும், படகு உடனடியாக கரைக்கு வேயும். அவனது அவசரம் அவசரப்படுத்தும். திருத்த வேலை துரிதமாகும், படகு மீண்டும் புறப்படும். அந்த இரண்டு நாட்களுக்குள் அது அடிக்கடி நடந்தது. இப்படியாக வந்து போனவனை கடைசி தடவைக்கு பிறகு அதே சிரித்த முகத்தோடு நாங்கள் காணவில்லை. கடற்கரம்பலி மேஜர் கோபியின் மாவீரமகுடம் கேட்டோம்.
கனவே அழகு கடலே, உன்னை நாங்கள் மீட்டெடுப்போம். எந்த படைகள் வந்தால் என்ன, கடலின் அடியில் காட்டெடுப்போம். வல்ல தலைவன் எங்கள் தலைவன், எல்லாம் எமக்கு அவன்தானே. சொல்லி சொல்லி வெல்லும் தலைவன், விடியும் அழகை காண்பானே.
அண்ணன் கனவே அழகு கடலே, உன்னை நாங்கள் மீட்டெடுப்போ. எந்த படைகள் வந்தால் என்ன, கடலின் அடியில் காட்டெடுப்போ.
கப்பல் சிதறும் வேங்கையாவும் வென்று வரும். வானம் விழுக்கும் காலம் பிறக்கும், ஆழக்கடலே கையில் வரும்.
தலைவன் ஆணை கேட்டு கேட்டு நாங்கள் தாக்குவோம். பகையை கடலில் காட்டு காட்டு தீரம் காட்டுவோம். கடைகள் ஏதும் இல்லை என்று அடித்து நொறுக்குவோம். புலிகள் வீரம் புரியும் மற்றும் பகையை கருக்குவோம்.
இந்த கடல் எங்களுக்கு என்றும் சொந்தம் தானே, இங்கு வரும் பகைவருக்கு வேலி போடுவோமே.
அண்ணன் கனவே அழகு கடலே, உன்னை நாங்கள் மீட்டெடுப்போ. எந்த படைகள் வந்தால் என்ன, கடலின் அடியில் காட்டெடுப்போ.
எடுக்கும் வேங்கை விதையும் எந்த திசையும் சென்று வரும். போதை வெல்லும் பழங்கள் எல்லாம் எங்கும் சென்று கொண்டு வரும்.
இதையும் படகை பார்த்து பார்த்து கைகள் தட்டடா, அரிய புலிகள் நினைவை அள்ளி நெஞ்சில் ஒட்டடா. எங்கள் கடல் என்று தானே காத்து வேர்க்கிறோம். வந்து பாரு பகைய உன்னை ஒரு கை பார்க்கிறோம்.
எங்கள் கடல் ஆழ்வதற்கு தடைகள் இல்லை தானே, நாளை வரும் சந்ததிக்கு இளம் வெல்லுவோமே.
அண்ணன் கனவே அழகு கடலே, உன்னை நாங்கள் மீட்டெடுப்போ. எந்த படைகள் வந்தால் என்ன, கடலின் அடியில் காட்டெடுப்போ.
வல்ல தலைவன் எங்கள் தலைவன், எல்லாம் எமக்கு அவன்தானே. சொல்லி சொல்லி வெல்லும் தலைவன், அழகை காண்பானே.
அண்ணன் கனவே அழகு கடலே, உன்னை நாங்கள் மீட்டெடுப்போ. எந்த படைகள்